Hallelujah. 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 என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1-5 முடிய மீண்டும் 10-14 வரை. சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு கூட மீண்டுமா இந்த இறை சிந்தனையின் நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் நின்று கொண்டிருப்பது தான் ஆண்டவருடைய பிரசன்னம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. இது மட்டுமல்ல, எங்கெல்லாம் இருவருக்கு மூவர் ஆண்டவருடைய அந்த மகிமைக்கான எண்ணத்தோடு கூடியிருக்கிறீர்களோ அந்த இடமெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் நம்ம கடவுளை நோக்கி கரம் உயர்த்துகிறோமோ, உள்ளத்தை உயர்த்துகிறோமோ, அங்கே ஆண்டவருடைய அந்த விண்ணகத்தினுடைய கதவு உங்களை நோக்கி திறந்து கிடக்கிறது. அவருடைய திருமுகம் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் வீட்டை ஆண்டவருடைய இல்லமாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் ஆசீர்வாதத்தினுடைய தலங்களாக நீங்கள் மட்டும் மாறுவதில்லை, உங்களுடைய குடும்பத்தையே மாற்றுறீங்க. அதனால் விளையக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிக பெரிதாக இருக்கிறது. அதை நீங்கள் சாட்சியாக எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மியான வேளையில் ஒரு சிறப்பான கருத்தை குறித்து நம்ம இந்த நாளில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஒரு நகைச்சுவையை ஒரு முறை பகிர்ந்திருக்கிறேன் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன், எத்தனை புதுசு புதுசாலாம் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது காமெடியெல்லாம். இருந்தாலும் பழசை நினச்சி சிரிச்சிக்க வேண்டியதுதான். ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆச்சு, எல்லோரும் அப்படி அடிபட்டு கிடக்கிறப்போ கதறிக்கிட்டு இருக்கப்போ எல்லாருமே அம்மா அப்பான்னு கத்திகிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தன் மட்டும் கண்டக்டர் கண்டக்டர்னு நானும் கண்டக்டர் அடிபட்டு கிடக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எல்லாம் ஐயோ அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டாங்க, இவன் மட்டும் கண்டக்டர் கண்டக்டர். இவரும் மெதுவாக தாவி தவழ்ந்து போய் என்னடா தம்பி வேணும் கண்டக்டர் கண்டக்டர் கூறிய. அப்போ அவர் சொன்னார், நான் 2 ரூபா பாக்கி இருக்கு அப்படின்னு. இது மாதிரி தான் நம்ம நிறைய நேரம் எவ்வளவுதான் சூழல் நம்மளை வந்து மாற்றி போட்டு கொண்டிருந்தாலும் அவரவர் அவரவருடைய காரியத்தில் கருத்தாக இருக்கிறாங்க. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தினுடைய ஒரு உலகத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சமீபத்தில் ஒரு தந்தை எனக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தார், ஒரு படம் ஒன்று பாருங்கள் ஃபாதர் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அது ஏன் அப்படின்னா என்னுடைய நம்ம மினிஸ்ட்ரியோட ரிலேட்டடாக இருந்துச்சு, அதனால் அவர் அதை எனக்கு சொன்னார். ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி சொன்னார், அதை பாருங்கள் அது நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்து அதில் இருந்து இதாக புரிஞ்சுக்கங்க அப்படின்னார். நானும் ஃபாதர் சொல்கிறாரேன்னு சொல்லி அந்த படத்தை வாங்கி பார்த்தோம். பார்த்தப்போ அந்த படம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கரிஸ்மேட்டிக் தளம்தான் அந்த படம், நம்ம ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துகிறோம் இல்லையா, அதை பற்றிய ஒரு படம். அதில் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தன் வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான். அவருடைய மெயின் ஒர்க்கு வந்து ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட்டர், அவர் வந்து ஒரு தளத்தில் எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார், உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சில கோர்சஸ் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்க ஒரு குரூப் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி என்னடா சாமியார் படத்தை கதை சொல்லிட்டுருக்காருன்னு நினைக்காதீங்க, ஷார்ட்டாக சொல்கிறேன் எதுக்காக இதை கொண்டுட்டு வரோம் இது உள்ளன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்போது அந்த ஒரு டீம் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த இண்டிவிஜுவலை வந்து செலக்ட் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறாங்க, யூ ஆர் கோயிங் டு பி அ பாஸ்டர், யூ ஆர் கோயிங் டு பி அ லீடர், கரிஸ்மேட்டிக் லீடர். அவங்க வந்து ஒரு பின்புலத்தோடு அதை செய்கிறாங்க. இது ஒரு ஒரு கம்பெனி ப்ராடக்ட் மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை உருவாக்குறாங்க. அவர் உருவாக்கப்பட்ட ஒரு பாஸ்டர், அவர் வந்து நாட் அ ரியல் கால்டு ஒன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் இல்லை. ஹீ ட்ரைஸ் டு ஆக்ட், அவர் நடிக்கிறார். அவருக்கு சில டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க, அவருக்கு சில உதவியெல்லாம் செய்கிறாங்க, சில ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் போய் என்ன செய்கிறாரு, மக்களை வயப்படுத்துகிறாரு, சக்ஸஸ்ஃபுல் ப்ரீச்சராக அவர் இருக்கிறாரு. அதான் அப்படி தான் கதை போகுது. அவர் என்ன அவ்வளோ பேர் ஏமாந்து போகிறாங்க, எளிய மக்கள் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையினுடைய ஓட்டம் அப்படியாக இருக்கிறது. அவரை பின்புலத்திலிருந்து உருவாக்கி அதை அவரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய அவரை வச்சு மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பப்பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கையில் அந்த பப்பட் ஷோனால் கையில் பொம்மையுடைய அந்த கைகாலெல்லாம் கையில் கட்டியிருப்பாங்க, விரலில் நூல் வச்சு கட்டிட்டு மேலிருந்து ஒருத்தர் என்ன செய்வாங்க, இயக்குவாங்க. அப்போ அந்த பொம்மைகள் வந்து கைகால ஆட்டிகிட்டு இருக்கும். அது மாதிரி தான் அந்த ஷோவினுடைய அந்த படத்தினுடைய கதை அப்படியாக தான் போகிறது. இந்த கதையை பார்த்த பொழுது ஒரு ஒரு சிந்தனை எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு அநேக தலங்களிலே மேய்ப்பர்களாக ஆண்டவருடைய தலத்தில் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். அவங்க எல்லாருமே ஆண்டவருடைய தளத்தில் தான் இருக்கிறாங்க, இருக்கிறதை போல் தெரிகிறது. ஆனால் ஒரு சில நேரத்தில் நமக்கு சந்தேகம் வருது, ஏன்னா அங்கே நடக்கிற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது சந்தேகம் வருது, இவர்கள் உண்மையிலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறார்களா உண்மையாகவே, அல்லது பின்னாடி இதே போல் ஏதோ ஒரு சக்தி இருந்து கொண்டு அவர்களை எல்லாம் மாட்டி படைத்து கொண்டு இருக்கலாம். இருப்பதைத்தான் அவர்கள் ஒருவேளை படமாக எடுத்தார்களோ எனக்கு தெரியாது, படத்தோட டைரக்டரை தான் கேட்கணும் அது. ஆனால் நடக்கிற விஷயங்களை பார்க்கிற போது அங்கே ஒரு விதமான பொய்த்தனமும் நடிக்கிற ஒரு நிலையும் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு ஒரு செய்தியை நான் வந்து இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் பாருங்களேன், சிறியோருள் ஒருவரையும் இழிவாக கருத வேண்டாம், இந்த சிறு பிள்ளையை போல தாழ்த்திக்கோ அப்படிங்கிற அந்த நற்செய்தியை நம்ம பார்த்தோம். இந்த சிறு பிள்ளை அந்த சிறியோர் யார் அப்படின்னு நான் தேடினேன். அப்போது நம்முடைய ஜெரோம் பிபிள்கள் கமெண்ட்ரியில் நான் அவங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் தேடும்போது, நம்ம நார்மலாக இது சிறு பிள்ளைன்னா நம்ம குழந்தைய சொல்லுவோம், குழந்தைய தான் ஆண்டவர் மீன் பண்ணுறாரு, குழந்தையுடைய ஏஞ்சல்ஸ் வந்து ஓகே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படியும். ஆனால் இந்த ஜெரோம் பிபிள்கள் கமெண்ட்ரியில் பக்கம் 661 114 எண்ணில் இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த சிறு பிள்ளை லிட்டில் ஒன்ஸ் அப்படின்னா ஆர் மைனர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அண்ட் த வார்னிங் இஸ் எகெயின்ஸ்ட் த அரகன்ஸ் ஆஃப் லீடர்ஸ். அந்த சிறு பிள்ளைகள் சொல்லக்கூடியவங்க யாருன்னா, எளிய ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளத்தில் ஒரு எளிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வாழ்வுக்கும் சாவுக்கும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள். அது ஒரு மைனர் கம்யூனிட்டி, மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம். அதை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுடைய அரகன்ஸ், அதை பற்றி தான் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சுருக்கமாக நான் சொல்கிறேன். பைபிள் இது கமெண்ட்ரி இருக்கிறவங்க வாசித்து பார்க்கலாம் நீங்கள். இப்போ இது இந்த பின்னணியில் தான் நான் இந்த காரியத்தை சிந்திக்கிறேன். அப்போ அந்த எளிய பிள்ளைகள், சாதாரண விசுவாசிகள், அவங்கள நான் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். அவங்க தான் மைனாரிட்டியாக நான் பார்க்குறேன். சிறு பிள்ளைகள் என்று கடவுள் சொல்லுகிறது யாருன்னா, இந்த மாதிரி எளிய பிள்ளைகள். சாமியார் சொல்கிறதெல்லாம் நல்லது தான், சாமியார் சொல்கிறதெல்லாம் சரி தான், என் பாஸ்டர் சொல்கிறது சரி தான், இந்த போதகர் சொல்கிறது சரி தான், டிவியில் பேசுகிற எல்லாருமே சரியாக தான், எல்லாம் பைபிளை வச்சு தானே பேசுகிறாங்க அப்படின்னு நம்புகிற எளிய மக்கள் ஒரு புறம். ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் ரெண்டு விதத்துலேயும் பார்க்கலாம். ஒன்று ஆன்மீக தளத்தில் நம்ம தலைவர்களை பார்க்குறோம், அரசியல் தளத்துலேயும் தலைவர்களை பார்க்குறோம். நம்ம அரசியல் இங்கே பேச வரல, ஏன்னா அரசியலை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் என்னை விட. நம்ம எல்லாமே எப்படி அந்த அரசியலுக்குள்ளே என்னது கப்பலில் மிதத்து கொண்டிருக்கிற ஒரு தீப்பெட்டியை போல் நம்மளாம் ஆடிக்கிட்டு இருக்கிறோங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு ஆன்மீக தளம் சரியாய் அமைக்கப்படலை அப்படின்னா அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அரசியல். இட் இஸ் அ இன்னர் பார்ட், அது ஒரு சமூகம் அப்படிங்கிற போது அதனுடைய இன்னர் செல்ஃப் தான் வந்து இந்த ரிலிஜியஸ் ரெல்ம், ஆன்மீக தளம். எப்படி ஒரு மனுஷனுடைய ஆத்மா உள்ளே இருக்குதோ, உடம்பு வெளியில் இருக்குதோ, அதே போல் இந்த ஆன்மீக தளம் என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு இன்னர் செல்ஃபாக இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளே ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். அதனுடைய செயல்பாடு உள்ள என்ன இருக்குதோ அது செயல்பாட்டில் வெளிப்படும். அதுதான் இங்கே சமூகத்துலேயும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சமூகத்தினுடைய ஆன்மீக தளம் பலமாக இருந்ததுன்னா, அது நிறைவாக இருந்ததுன்னா, அது நேர்மையாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக சமூகம் நல்லாயிருக்கும். இப்போ தமிழகம் வந்து ஒரு மாதிரி சிதைவுண்ட நிலையில் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்போ இந்த தமிழகத்தினுடைய மையம் எதுவானா ஆன்மீகம். இந்த ஆன்மீக நிலை வந்து ஒரு விதமான போராட்டத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது, உண்மை இல்லாத நிலை. அந்த இன்னர் செல்ஃப் அது டிஸ்டர்ப் ஆயிட்டதுனால எல்லா ஊர்லேயுமே, அப்படி தமிழகம் மட்டுமல்ல, அது எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும், இலங்கையை இது இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இலங்கையை எடுத்துக்கொண்டாலும், இங்கிலாந்து, அமெரிக்கா, நீங்கள் எந்த நாட்டை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய ஆன்மீக தளம் சரியாக இல்லை, அது ஒரு பொய்த்தனத்தால் மூடப்படுது அப்படின்னா அது சமூகத்தில் அது வெளிப்படும். இப்போ நாம் பொதுவான ஒரு சக்தியாக தான் இதை நம்ம பார்க்குறோம், பொதுவான ஒரு விஷயமாக இதை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அப்போது இந்த ஆன்மீக தளத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய, வழி நடத்துகிற ஆன்மீக தலைவர்கள், நான் ஏன் நம்ம இவர்களை மட்டும் பேசுகிறோம், ஏன் வெளியில் இருக்க, அது வேறு எக்ஸ்டென்டிவ் பாடி, அப்படி அது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உடல் போல் இருக்கக்கூடியது தான் வெளியில் இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த காரியங்கள். அதனால தான் நம்ம முதல்ல இன்னர் செல்ஃப், முதல்ல ஆழமாக இருக்கக்கூடிய இந்த இன்னர் செல்ஃபை குறித்து நம்ம யோசிக்கிறோம். அப்போது இந்த இதில் இந்த இன்னர் செல்ஃப்னு நான் சொல்கிறேன், இந்த ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்ம எல்லா தலைவர்களையும் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து ஆன்மீகம்னு சொல்கிற போது கத்தோலிக்க கிறிஸ்தவர் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கல, கிறிஸ்தவர் என்று கூட அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாஸ்டர்ஸு, போதகர்கள், வழிநடத்தக்கூடிய போதகர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், குருக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க, வழிநடத்துகிற சில லே அப்போஸ்லேட்ஸ், லே ப்ரீச்சர்ஸு, கிறிஸ்தவம் அல்லாத மதத்தை சார்ந்திருக்கிறவர்கள், அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எல்லோரையுமே இந்த தளத்தில் வச்சு நம்ம பேசுகிறோம். திருப்பாடல் 147:4 சொல்லுது பாருங்கள், விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். கடவுள் என்ன செய்கிறாரா, விண்மீன்களை வச்சு அது ஒன்று ஒன்றுக்கும் பெயர் வச்சுருக்கிறார். நம்மளும் கூட ஒரு பெயர் வச்சு சொல்லுவோம், இந்த இது வந்து இப்படி விண்மீன் வருது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லி ஒரு சில ஸ்டாருக்கெல்லாம் பெயர்கள்லாம் உண்டு. ஆண்டவர் எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்கார், நம்மளால் என்ன முடியவே என்னவே முடியாதவைகள் அவை. இசையா 45:3 பாருங்க, இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன், பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். எல்லாத்தையும் நான் தருவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர். இந்த பெயர் சொல்லின்னு வருது பார்த்தீங்களா, அதை தான் நான் மீன் பண்றேன். எசையா 45:4 பாருங்க, உன் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். கடவுள் பாருங்க எத்தனை இடத்துல, இது நிறைய இடத்துல இருக்கு, நான் ஒன்று ரெண்டாக குறிப்பிடுறேன். ஏன் பெயர் சொல்லி அழைக்கிறார்? எசையா 49:1 பாருங்க, எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாள் மக்களினங்களே, செவி கவனியுங்கள், கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். அப்போ இந்த பெயர் சொல்லி கூப்பிடுகிற நிகழ்வு, கடவுள் இங்கே தான், இந்த ஒரு மதத்தில் தான் வந்து கடவுள் பெயர் சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு நான் பார்க்கல. எல்லா இடத்துலையும், எங்கெல்லாம் கடவுள், எந்த மதமெல்லாம் கடவுளை நம்பி இருக்குதோ அங்கே இருக்கிற தலைவர்களை எல்லாம் கடவுள் பெயர் சொல்லி தான் கூப்பிடுறார். எல்லாம் அவங்களாம் வந்துட முடியாது. ஆகவே கடவுள் தனக்குரிய பிள்ளைகளை பெயர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது என்ன செய்யணும்னா, நம்ம அந்த பெயர் சொல்லி கூப்பிட்ட அழைக்கப்பட்டு இருக்கிற அந்த தலைமை தனத்தில் இருக்கிற, அந்த தலைமை பீடத்தில் இருக்கிற எல்லோரையும், இப்போ நான் வந்து ஒரு அருங்கொடைக்கு நான் ஒரு தலைமையாக இருக்கிறேன், எனக்கு கீழே நிறைய செக்மெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க, நிறைய ஒரு செக்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, இருக்கிறாங்க. ஒரு பங்கு சமூகம்னா பங்கு சாமியார் தான் லீடர். அங்கே பங்கு பேரவையில் ஒரு தலைவர் இருப்பார், எங்கிட்ட வழிபாட்டு குழுவில் ஒரு தலைவர் இருப்பார். அப்போ எல்லாருமே இதுக்குள்ளே வராங்க, ஒரு பங்கு சமூகம் அப்படின்னா. ஒரு மறை மாவட்டம்னா மறை மாவட்டத்தை ஆயர் வழி நடத்துகிறாரு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளிகள் இதுக்குள்ளே வராங்க. ஒரு சபையை வழி நடத்துகிற போதகர் பாஸ்டர், அவர் தலைவர்னா அவருக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, அவங்களும் தலைவர்கள். இப்படியாக அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறத நான் வந்து பல தரப்பட்ட நிலையில் நான் வச்சு பார்க்குறேன். எல்லாருமே நம்ம பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது பாருங்கள், பிற இனத்தவர்கள், ஆண்டவரை சாராத பிற இனத்தவர்கள் கடவுளோடு தங்களை இணைத்து கொள்ளுகிற போது கடவுள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறார்ன்னு பைபிள் சொல்லுது. எசையா 56:6, ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது. பாருங்கள், இதெல்லாம் யார் செய்கிறாங்களாம், பிற இனத்து மக்கள். இந்த பிற இனத்தார்ன்னு எப்படி பார்க்குறோன்னா, இப்போ நம்ம கிறிஸ்தவத்தில் பிறப்பிலேயே கிறிஸ்தவராக பிறந்தவங்க சில பேர் என்ன செய்வாங்க, நடுவில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடுவில் வந்திருப்பாங்க, அவங்களாம் பிற இனத்து மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இப்போ அவங்கள பற்றியே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரை அறியாத நிலையில் இருந்து கடவுள் இருக்கிறாருன்னு நம்பி கடவுள் மீது அன்பு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை எவர் ஒருவர் மாற்றிக்கொள்கிறாரோ அவர் தான் பிற இனத்து அந்த அடையாளமாக இருக்கிறார். அவருக்கு தான் கடவுள் சொல்கிறார், அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். ஏன்னா அவங்க எவ்வளோ நல்லது செய்கிறாங்க பாருங்களேன், திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன், அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். அவர்களின் பொருட்டு பாருங்க கடவுள் எவ்வளவு ஒரு பெரிய மனசை காட்டுறார் பார்த்தீங்களா. அப்போது அடுத்ததாக இன்னொரு இனத்தை பற்றி பேசுகிறார், பிறப்பிலேயே நம்மளாம் கிறிஸ்தவங்க, ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுகிற மக்கள், அதிலும் சிறப்பாக பொறுப்போடு ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், பெயர் சொல்லி இந்த பணிக்கு என்னை அழைத்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, குருக்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எங்களை ஆயர்கள் எல்லாரையும் இதில் நான் நம்ம வைக்கிறோம். சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை ஒருங்கே சேர்க்கும் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் வச்சு கடவுள் சொல்கிறார், ஏதோ ஒன்று குத்த போகிறாரு, அதுக்கு கடவுள் யார்கிட்ட யாரை குத்துறது இங்கே வெளிப்படையாக சொல்லலை, மறைமுகமாக சொல்கிறார். என்னென்னா, சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை ஒருங்கே சேர்க்கும் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அப்போது அந்த மந்தையை சிதறடித்தவர்களுக்கு இந்த செய்தி, பாருங்கள் இதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார், சிதறிப்போன அந்த மந்தையை சேர்க்க போகிற ஆண்டவர். அப்போ அந்த சிதறடித்த நிலையில் இருக்கிறவங்க யார் யாராக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் செய்தி ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுள் ஏற்கனவே கூட்டி சேர்க்கப்பட்டவர்களோடு ஏனையோரையும் சேர்த்து கொள்வேன், வயல்வெளி விலங்குகளே, எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்கள், வயல்வெளி விலங்குகளே, காட்டு விலங்குகளே, நீங்களெல்லாம் இறை விழுங்க வாருங்கள். எப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகள், அவர்களின் சாம காவலர் அனைவரும் குருடர். யார் இந்த தலைவர்கள் தான் சாம காவலருங்க, இவங்கெல்லாம் யார், குருடர், அறிவற்றவர், அவர்கள் அனைவரும் குறைக்க இயலா ஊமை நாய்கள், படுத்து கிடந்து கனவு காண்கின்றவர்கள், தூங்குவதையே விரும்புகிறவர்கள். ப்ரைஸ் தி லார்ட். எங்கள் குருக்களுடைய இதில் நான் என்னுடைய 15 வருஷ குருத்துவ அனுபவத்தில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நான் பார்த்து சிரிச்சிருக்கிறேன். அது என்ன, நான் ஃபாதர் ரூமுக்குள்ளே இருந்தாருன்னா தூங்குறாருன்னு மக்கள் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. சில பேர் வருவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, வெளியில் வந்து ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் ஃபாதர் உங்களை பார்க்க. ஏன் நீங்கள் கூப்பிட்ருக்கலாமே, இல்லை நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு முறை நான் ஒரு கிராமத்தில் இருந்தப்போ விடிய ஒரு மாலை நேரம் ஒரு 5 மணி நான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வெளியில் டியூஷன் நடந்துகிட்ருக்கு, யாரோ என்னை பார்க்க வந்திருக்காங்க, என் சத்தம் கேட்குது. ஒரு பையன் சொல்கிறான், ஃபாதர் இருக்காரப்பா அப்படின்னு. ஃபாதர்லாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னப்பா ஃபாதர் இப்போ பார்க்கணுமே அப்படின்னா, ஃபாதர் ரெஸ்ட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா. வேகமாக வெளியில் வந்தேன். வெளியில் வந்து ஏண்டா 5 மணிக்கு எல்லோரும் சாயந்தரம் உட்காந்து கோயிலில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிற, நான் மட்டும் தூங்கிட்டு இருப்பேனாடா, உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா? இல்லை ஃபாதர்ஸ்லாம் உள்ளே இருந்தால் தூங்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா. இது வந்து ஒரு பொதுவான செய்தியாகவே பரவி இருக்கிறது. சில பேர் கேட்பாங்க, காலையில் எழுந்திரிக்கும் போது ஃபோன் விடிய காலையில் எங்களுக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணி 7 மணிக்கு வரும். அப்போது நாங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டோம், தொண்டை கொஞ்சம் கடினமாக தெரியும். உடனே கேட்பாங்க, என்ன ஃபாதர் சாரி ஃபாதர் தூங்கிட்டு இருந்தீங்களா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்வாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஆ 5 மணிக்கு, நீ 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், நான் மட்டும் 8 மணி வரைக்கும் தூங்குவேன்னு நினைக்கிறியா? பாருங்கள் இது எண்ணம். அதனால தான் ஒருவேளை பைபிளில் இருக்கிறத எல்லாரும் நம்புகிறாங்களோ என்னமோ தெரியல. தூங்குவதையே விரும்புகின்றவர்கள், தீரா பசி கொண்ட நாய்கள், நிறைவு என்பதையே அறியாதவர், பகுத்தறிவு என்பதே இல்லாத மேய்ப்பர். எப்பா நான் எந்த வார்த்தையும் சொல்லலை, எசாயா புத்தகத்தில் 56வது இறைவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆல்பர்ட் சாமி இப்படிலாம் சொன்னார்னு நீங்கள் சொல்லக்கூடாது, எசாயா இறைவாக்கினர் சொன்னார், அதுவும் சொல்லக்கூடாது, ஆண்டவர் சொன்னார், அப்படி தான் சொல்லணும். பாருங்க, அனைவரும் அவரவர் தம் வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர், அவரவர் தம் வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர், ஒவ்வொருவரும் தம் சொந்த ஆதாயத்தை தேடுகின்றனர். இப்படியெல்லாம் கடவுள் அதில் இசையாஸ் 56:11 பழைய ஏற்பாட்டில் அந்த 11வது தீராத பசி கொண்ட நாய்கள் அந்த பகுதி பழைய மொழிபெயர்ப்பில் பேராசை கொண்ட ஈன நாய்கள். இதில் வந்து பசி கொண்டன்னு போட்டிருக்கு, அங்கே என்ன சொல்லுங்க, பேராசை கொண்ட போதுமன்ற மனமே அவர்களுக்கு இல்லை, இதே நிறைவு என்பதே அறியாதவன் போட்டிருக்கு. அங்கே இன்னும் உரைக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க, போதுமென்ற மனமே அவர்களுக்கு இல்லை, மேய்ப்பவர்களுக்கு கூட கொஞ்சமும் அறிவில்லை. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசியிருக்காங்க பழைய மொழிபெயர்ப்பில். பொதுமொழிபெயர்ப்பில் கொஞ்சம் டீசெண்டாக, பகுத்தறிவு என்பதே இல்லாத மேய்ப்பர். ஒரு ஃபாதர் எங்கள் இதில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சவரிராஜன், நாங்கள் இனிஷியேஷனில் படிக்கும் போது ஆங்கிலம் எடுக்க வருவார், ஆங்கிலத்தில் தான் பேசுவார், இஸ் எ வெரி எக்ஸலண்ட் ஜெஸ்விட் ப்ரீஸ்ட், இஸ் வெரி எக்ஸலண்ட் இன் இங்கிலீஷ். ஆனால் திட்டும் போது மட்டும் தமிழில் தான் திட்டுவார். அப்போ கேட்டோம், ஃபாதர் யூ ஆர் ஸ்கோல்டிங் ஒன்லி இன் தமிழ் பட் எவ்ரி திங் யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னப்போ, அதில் தாய்மொழியில் திட்டினா தான் உரைக்கும் அப்படின்னார். அது பாருங்கள், அது மாதிரி பழைய மொழிபெயர்ப்பில் இது உரைக்கிற மாதிரி இருக்கிறதா நான் பார்க்குறேன். பரவாயில்ல, ஓகே. ஒவ்வொருவரும் வாருங்கள், நான் திராட்சை ரசம் கொண்டு வருவேன், போதையேற நாம் மது அருந்துவோம், நாளை இன்று போலும் இதைவிட சிறப்பாகவும் அமையும் என்கின்றனர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மக்கள். எல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக இருக்க போகுது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், இந்த தலைவர்களாகி இருக்கக்கூடியவர்களை குறித்து ஆண்டவர் இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, அவர் எவ்வளோ வேதனையோடு இதை பேசியிருப்பார். கடவுள் இதை பேசுகிறார் அப்படின்னா எவ்வளோ வேதனையோடு, எவ்வளோ எதிர்பார்ப்போட. இன்றைக்கி நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த சமூகம் சீரழிந்து கிடக்குதுன்னா அதனுடைய இன்னர் செல்ஃப் வந்து இந்த ரிலிஜியன், மதம். மதத்தை வந்து ஒரு சில பேர் அட்டாக் பண்ணினாங்க, நம்மளுடைய தலைவர்கள் ஒரு சில பேர் அட்டாக் பண்ணாங்க. கார்ல் மார்க்ஸ் வந்து ரிலீஜியன் இஸ் த ஓபியம் ஆஃப் த பீப்புள் அப்படின்னார், அது மக்களை மதிமயக்குகிற ஒரு போதை வஸ்து மாதிரி அப்படின்னார். நம்முடைய பெரியார் வந்து மதத்தை வந்து சாடினாங்க. இவங்க எதுக்காக சாடினாங்க, உண்மையாக கடவுள் மேலே இவங்களுக்கு கோபமா அப்படின்னா இல்லை, தே ஆர் ரியலி குட் பீப்புள். அவங்க என்னத்துக்கு சாடினாங்கன்னா, இந்த மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனிதத்தை சிதைக்கிற அடையாளங்களை பார்த்து அவங்க மதத்தை சாடினாங்க. இப்போ இன்றைக்கி அந்த இன்னர் கோர் வந்து தப்பாக இருக்குது, அதை தான் அவங்க சுட்டி காட்டினாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்யலாம், அவங்களெல்லாம் கடவுள் கொள் மறுப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரில் வச்சு வெளியில் தள்ளி விட்டுட்டு, இப்போ கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகள், கடவுளையே வாழ வைக்கிறது நாம் தான் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம என்ன செய்துட்டுருக்குறோம், இன்றைக்கி உள்ளே இருக்கிற அந்த இன்னர் கோரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்குறோம். இட் இஸ் ஷோயிங் இன் த எக்ஸ்டென்ஷன். அது வெளியில் தெரியுது, அது வெளியில் சமூகத்தில் வெளிப்படுது. சமூகத்தில் இவ்வளவு நம்பிக்கை இருக்குது, இவ்வளோ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் வெளியில் பாருங்கள், சிறு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க, அசிங்கப்படுத்தப்படுறாங்க, அநீதிகள் நடக்குது. எங்கே அநீதி நடக்குது? அங்கே நடக்குது, இங்கே நடக்குது. நம்ம சொல்கிறோம், நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அநீதி நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க மறுக்கிறோம். நாம் நம்மளுடைய வசதிக்கு எதையெல்லாம் செய்து கொள்ள முடியுமோ அதை செய்து கொள்கிறோம். அப்போ இந்த விஷயத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னா, த இன்னர் கோர் செல்ஃப், இந்த சமூகத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த உள் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வாழ்க்கை, கடவுள் நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த நம்பிக்கை வாழ்க்கை சிதைந்திருக்கிறது. காரணம், வழி நடத்துகிற மேய்ப்பர்கள், அந்த மேய்ப்பர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் எல்லோரும் பொய்யர்களாக மாறிப்போய் விட்டார்களோ, இந்த எசையா 56 வார்த்தைகள் உண்மையா என்று நிற்கிறதோ என்கிற பயம் நம்முடைய உள்ளத்திலே வருகிறார். பாருங்கள், எசேக்கியேல் 34 ஆண்டவரே சொல்கிறாரு, தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன், என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். அவர் தான் பெயர் சொல்லி அழைச்சி இந்த மந்தையெல்லாம் பார்த்துக்கன்னு கொடுத்தாரு. அவரே என்ன செய்கிறாரு, பிடுங்குறாரு நமக்கிட்டேந்து, என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன், மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன். ஐ வில் ரிமூவ் தெம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள், தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள், நல்ல வார்த்தை பார்த்தீங்களா, அவங்க வந்து முதல்ல அவங்களுடைய சுயத்தை தான் யோசிக்கிறாங்க. இதை எல்லா தளத்திலையும் நம்ம பார்க்க முடிகிறது, குருத்துவ தளத்தையும் பார்க்க முடியுது, கூட இருக்கிற உழைப்பாளிகளுடைய தளத்திலும் பார்க்க முடியுது. சில பேரை நாங்கள் பார்க்குறோம், அவங்க என்ன செய்கிறாங்க, குருவானவர் தவறாக இருக்கிற, நம்ம தளத்திலிருந்து பேசுகிறோம், குருவானவர் தவறாக இருக்கிறார், அல்லது ஒரு பாஸ்டர் தவறாக இருக்கிறார், அல்லது ஒரு மதத்தை வழிநடத்தக்கூடிய அந்த மத குரு தவறாக இருக்கிறார் என்று தெரிந்தும் அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு தூபம் போடுகிற அந்த பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். இது வேதனையினுடைய உச்சக்கட்டம். அப்போ தான் நம்ம உணர வேண்டும், அவர்கள் யாராக இருக்கிறார்கள், அவர்கள் தங்களை மேய்த்து கொள்கிறாங்கன்னு பைபிளில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவங்க ஏன் அப்படி பேம்பர் பண்ணுறாங்க, ஏன் உண்மையின் பக்கம் நிற்க முடியல, நின்னா காயப்படுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை மரியாதை போயிடும், அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பறிக்கப்படும், கிடைக்க வேண்டிய ஒரு உலகத்தரமான ஆதாயங்கள் இல்லாமல் போயிடும். அதனால் தலைவனை பார்த்து நம்ம அவர் செய்கிற தவறை கண்டுக்கிறது இல்லை, கண்ணை மூடிக்கிறது. கடவுள் இதை விரும்புகிறாரா? இன்றைக்கி கேள்வி எல்லோருடைய தலையிலும் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, 15 இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 12 இறைவசனம் சொல்ல வாசிக்கிறேன் பாருங்கள், ஒரு ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்டு ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப்போவேன், மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை என் இல்லா இடங்களில் நின்று மீட்டு வருவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, 15 சொல்கிறாரு, நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை பொறுத்தவரை என் மந்தையை நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும், 17 இறைவசனம் பாருங்கள், என் மந்தையை நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும், ஆட்டுக்கும் ஆட்டுக்கும்னா என்ன, இப்போ நான் ஒரு குருத்துவத்தில் இருக்கிறேன், இப்போ எங்களோட சேர்ந்து குருத்துவத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்போது ஒரு ஆயன், ஒரு குரு, ஒரு ஆயரோ, ஒரு குருவோ, அல்லது ஒரு சமூக மக்களை சமூகத்தில் ஆன்மீகத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு பாஸ்டரோ, ஒரு சமூக தலைவரோ, அந்த இடத்துக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் இல்லை இல்லையா, அவர்களைப் போல இன்னொருத்தர் இருப்பார். அப்போது இந்த ஆட்டுக்கும் அந்த ஆட்டுக்கும் இடையே எது சரியோ அதை தான் தேர்ந்தெடுப்பேன். இப்போ நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா அந்த பொறுப்பில் இருக்கிற உங்களுக்கும் அவங்களுக்கும் அதே பொறுப்பில் இருக்கிற இன்னொருத்தருக்கும் ஒப்பிட்டு வச்சு பார்ப்பார் ஆண்டவர். ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையேயும், ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையேயும், இதில் ஆட்டுக்கிடாய் வெள்ளாட்டுக்கிடாய் அதுக்கு இடையேயும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரித்து நீதி வழங்குவேன். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ வார்த்தையை கடுமையாக வைக்கிறார், நீதி வழங்குவேன். அப்போது இந்த பொறுப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும், அந்த ஃபாதர் இதை செய்துட்டார், இந்த ஃபாதர் இதை செய்தார், நான் வந்து அவர் செய்கிறார் இவர் செய்கிறார், நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படி நினச்சா இந்த தீர்ப்பு எனக்கு உள்ளே வந்துடும். அப்போ நான் யாரை பார்க்கணும்? எனக்காக மறித்த என் ஆட்டுக்குட்டி, என் செம்மறிப்புறவையான இயேசு கிறிஸ்து, அவரை நான் உற்று பார்க்கணும். இதோ இந்த ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன் யாரை பார்க்கணும்? ஆண்டவருடைய அந்த ஊடுருவ குத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்க்கணும். இதுதான் அழைப்பு என் அன்பு பிள்ளைகளே. எரேமியா 23:1 ஆண்டவர் சொல்கிறாரு, என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. இது ரொம்ப, ஏன்னா ஆண்டவர் பெயர் சொல்லி இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டார். சவுளை நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில், ஆண்டவர் தான் பெயர் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் அவன் ஆண்டவருக்கு உகந்த விதமாக இல்லாத போது சாமுவேலை விட்டு அவனை சொல்கிறாரு, கெட் லாஸ்ட், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவன் யாருக்கிட்ட ஓட வேண்டி இருந்ததுன்னா மந்திரவாதிகிட்ட ஓடி போய் குறி கேட்டு ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக நின்றான். இன்றைக்கி நம்மளும் பல நேரத்தில் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய மகிமையை கொடுத்து, ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய மகிமையில் நீ பெருமையடைய போகிறாயா, அல்லது உலக பிரகாரத்துக்குள்ளே ஓடிப்போய் ஆண்டவருக்கு எதிராய் நின்று உன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போக போகிறாயா? சிந்தனை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். எரேமியா 23:2, தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள். எரேமியாவிலே சொல்கிறார், எசேக்கியலில் மட்டுமில்லை, எரேமியாவில் சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை, இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா 25:34 ஆண்டவர் இன்னும் ஆழமாக வார்த்தைகளை வைக்கிறாரு, மேய்ப்பர்களே ஒப்பாரி வையுங்கள், கதறி அழுங்கள், மந்தையின் தலைவர்களே சாம்பலில் புரளுங்கள், ஏனெனில் நீங்கள் கொல்லப்படுவதற்கும் சிதறடிக்கப்படுவதற்குமான நாட்கள் நெருங்கிவிட்டன, விலை உயர்ந்த பாத்திரம் நொறுக்கப்படுவது போல் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த கடுமையான வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்ய கூடாது, இது அவருக்குத்தான், இது இவருக்குத்தான் என்று சொல்லி கையை அங்கிட்டு காட்டிட்டு நம்ம தலையில் இடி விழுந்துடாமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். சிறு மந்தையை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார்னா, நான் எந்த இடத்துல பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அது நான் அழைக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல ஆண்டவர் என்னைய ஒரு மெய்ப்பனாக உட்கார வச்சிருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், இது ஆன்மீக தளத்தில் மட்டுமல்ல, நீ வேலை செய்கிற எந்த இடத்தையும் ஒரு ஆன்மீக தளமாக மாற்ற முடியும். நீ வங்கியில் வேலை செய்திருப்பீங்க, ஆசிரியராக வேலை செய்வீங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்க, அந்த இடத்தை நீ ஒரு ஆன்மீக தளமாக மாற்ற முடியும். எப்படி? அங்கே உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்து அநேகரை ஆண்டவருடைய அந்த இரக்கத்திற்குள்ளே கொண்டு வருகிற போது, இரக்கத்தை கொடுத்து ஆண்டவருடைய சப்தத்தை கேட்கிற ஆடுகளாக நீங்கள் இருந்து செயல்படுகிற போது, ஆடுகளின் நாயன் அவரை நம்பணும், நம்ம இயேசுவை நம்பணும். மனுஷனை பார்க்கக்கூடாது, அவன் செய்கிறான், அவன்லாம் அடித்து பொழைச்சி வாழ்கிறாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பேசி பேசி தான் வீணாக போயிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வான், இருக்கிறதையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கணும். உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. சில பேர் சொல்கிறாங்க, என் குடும்பத்தை காப்பாற்றணும், வேறு வழி இல்லை, ஸோ ஐ டூ திஸ். எல்லோரும் செய்கிறாங்க, எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் செய்கிறேனே. இல்லை, நம்ம அப்படி நியாயப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராக இருப்பர். எல்லாருமே யோசிக்கணும். இப்போ நான் மக்களுக்கு ஊழியம் செய்கிறேன்னா நான் எந்த வழியாக போய் ஊழியம் செய்கிறேன்? எந்த வழியாக ஒரு குரு ஊழியம் செய்கிறார்? எந்த வழியாக நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கணும். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார், ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும், அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்லணும் அப்படின்னா, அவர் பெயர் சொல்லி நம்மளை கூப்பிட்டு தந்தையின் திருமணம் அழைச்சிட்டு போகணும்னா, இதோ இந்த உலகத்தை விட்டு நம்மளுடைய ஆத்மா வெளியே போகிற போது உன்னுடைய பெயர் சொல்லி கூப்பிடுகிற அந்த தெய்வத்தினுடைய சப்தத்தை நாம் கேட்கணும் அப்படின்னா, நம்ம தளத்தை உறுதி செய்யணும். நாம் ஆண்டவருக்கு உகந்த நல்ல மெய்ப்பனா, ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இருக்கிறீங்கன்னா நீ தான் அந்த வீட்டுக்கு மெய்ப்பன், ஒரு தாய் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் மெய்ப்பன். நம்மளாம் ஒழுங்காக இருக்கணும். ஒரு 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 இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறப்பு பணி கொடுத்துருக்கிறார்னா நீ அந்த இடத்துல மெய்ப்பன். சிறிய மந்தையாக இருந்தாலும் அந்த மந்தைக்கு நீ உண்மையாக உழைக்கணும். இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியாக சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். நம்ம வீடுகளுக்குள்ளே சண்டை, உறவுகளுக்குள்ளே சண்டை, சலனம், அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை தான் சொல்லியிருப்பாங்க, இவங்க இப்படி தான் பேசியிருப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு நாமே சலனப்பட்டு கிடக்கிற போது இந்த ஆயனுடைய சப்தத்தை உன்னால் கேட்க முடியாது. ஆண்டவர் அப்போ தான் சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுடு, என் சத்தத்தை கேளு, உனக்கு நான் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி எல்லாரையும் இந்த ஆண்டவருடைய அந்த அன்புக்குள்ளே கூட்டிகிட்டு வா, நீ ஒரு அன்பின் அடையாளமாக மாறு, உன்னுடைய சப்தம் என்னுடைய சப்தமாய் மாறணும். ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட கேட்குறார், நான் பேசுகிற போது மக்கள் மகிழணும், எளியவர்கள் மகிழணும், ஆண்டவருடைய வார்த்தை போகணும், நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுகிற போது உங்கள் வாயிலிருந்து அந்த அற்புதமான ஆறுதல் அளிக்கக்கூடிய குணமளிக்கக்கூடிய வார்த்தைகள் போச்சுன்னா, யூ ஆர் கிரைஸ்ட், நீங்கள் தான் இயேசு கிறிஸ்து, நீ இயேசு கிறிஸ்துவாய் மாறி இருக்கிற போது இயேசு கிறிஸ்து உன்னிலிருந்து வேறுபட முடியாது, நீ இயேசு கிறிஸ்துவிடலிருந்து வேறுபட முடியாது, நீயே இயேசு கிறிஸ்துவாய் மாறி செயல்பட்டு கொண்டு இருக்கிற போது விண்ணகத்தையும் ஆண்டவர் திறந்து மீண்டுமாய் உன்னை பார்த்து சொல்வார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஆமென்.